ஒன்னு பேதுரு 4:17 வாசிக்க கேட்போம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆரம்பிக்க போகிறது. அப்படி நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு அங்க ஒரு வசனம் வருதுதான் நம்ம பார்க்கிறோம். மனுஷருங்க எவ்வளவுதான் அவங்க குருட்டுத்தனத்துல அவங்க இருதய வஞ்சனையில கடவுளை பத்தி தப்பான எண்ணங்க அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாலும், கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அவர் ஒரு பரிசுத்தமுள்ள தேவனா அவர் தன்னை வெளிப்படுத்துறார். God is a God of holiness. கடவுள் அவர் ஒரு நீதி உள்ள தேவனா அவர் வெளிப்படுத்துறார். He is a God of justice. அவர் வந்து பாவத்தையும் கீழ்படியாமையும் தண்டிக்காம அவர் விடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தேவன். He will not live disobedience. கீழ்படியாமைய தண்டிக்காம அவரால் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவனா நம்ம பார்க்கிறோம். பாவி மனிதர்களை தேவன் நியாயம் தீர்க்கவே தீர்க்க போறார். பாவிகளை அவர் நிச்சயமா நியாயம் தீர்க்க போறார். மனுஷன் என்னன்னா நினைச்சுக்கலாம், ஆனா அவனு நிச்சயமா அவர் நியாயம் தீர்க்க போறார். அவனுக்கு வந்து நித்திய நரகம், 2வது மரணம் என்ற அந்த அக்கினி கடல்ல நிச்சயமா அவனை போடத்தான் போறார். மனிதனுக்கு இந்த உலகத்துல கடவுள் ஒரு பெரிய நீண்ட ஆயுசை கொடுக்கிறாரு, நல்ல சுகத்தை கொடுக்கிறாரு, வசதியை கொடுக்கிறாரு, ரொம்ப நாள் வாழும்படிக்கு செய்யறாரு. ஏன் சில பேரை ஃபேரோ மாதிரி ராஜாவா கூட மாத்துறாரு? எதுக்கு தெரியுமா? நன்மைகள்லாம், கடவுளுடைய நன்மைகள்லாம் மனுஷனுக்கு கிடைக்குது. தேவனுடைய தயவெல்லாம் மனுஷனுக்கு நிறைய கிடைக்குது. எவ்வளவு அவிசுவாசிகளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நல்லதெல்லாம் கொடுத்திருக்காரு. ஏன் தெரியுமா? தேவனுடைய தயவு அவர்களை மனம் திரும்பும்படி ஏவுது. அதனோட நோக்கம் என்ன தெரியுமா? அவங்கள மனம் திரும்ப வைக்கணும்ன்றதுக்காக அந்த நன்மைகள் செய்யறாரு தேவனுடைய தயவு. நீங்க இந்த நாள்ல உலகத்துல உயிரோடு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வசதி நல்ல சுகம் இருக்குதுன்னா, நீங்க ரொம்ப நல்லவங்கன்றதுனால உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடைக்கல. அதனோட நோக்கம், அதனோட எல்லாம் என்ன தெரியுமா? உங்களை மனம் திரும்ப வைக்கணும். அதுக்குதான் தேவன் நல்லவரா இருக்கிறார். அதுக்குதான் தேவன் நல்ல வசதியும் ஆசீர்வாதத்தும் நன்மையும் உங்களுக்கு செஞ்சு வருகிறார். ஆனா அதை அறியாம, அதை உணராம, மனம் திரும்புதல் அந்த நோக்கத்தை உணராம நம்ம தொடர்ந்து போகும்போது அது நியாய தீர்ப்புல முடியுது. அது நியாய தீர்ப்புல முடியுது. நம்ம இன்னைக்கு படிக்கிற யாத்திராமத்துல அதுதான் ஆகுறத நம்ம பார்க்க போறோம். ஃபேரோக்கு அது ஆகுறத பார்க்க போறோம். அவனுக்கு நியாய தீர்ப்பு வருத நம்ம பார்க்க போறோம். ஆனா கடவுள் சரி, அவிவசுவாசிகள் அப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு, தன்னுடைய மக்களுக்கு என்ன செய்யறாரு? தன்னுடைய மக்கள் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லைங்களா, விசுவாசி நம்ம சொல்லிக்கிறோம். நமக்கு அவர் என்ன செய்வார்? நம்ம தப்பு செஞ்சோம்னா, நம்ம கீழ்படியாம போனோம்னா என்ன செய்வாரு? அவர் விட்டுருவாரா? அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரா? என் பிள்ளைங்க என்ன அவிவசுவாசிகளை விட அது சீக்கிரமா தண்டனை நியாய தீர்ப்பு வர்றது அவருடைய மக்களுக்கு தான். அதனால தான் பேதுரு என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது, அங்கதான் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் தான் வெளியே போகுது. புரியுதுங்களா? அப்படிதான் சொல்றது. ஒன்னு பேதுருவில் அதான் சொல்லப்படுறது நம்ம பாக்குறோம். எபிரேயர் 12 என்ன சொல்றதுன்னா, தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறாரு. ஏன் தண்டனை கொடுக்கிறாரு? அவரு அவங்கள பரிசுத்தமாக்கணும் தண்டனை கொடுக்கிறார். புரியுதுங்களா? அவங்களை பரிசுத்தமாக்கணும். ஒருவேளை நான் கிறிஸ்டியன்னு என்ன சொல்லிக்கிறேன், ஒரு விசுவாசி நான் சொல்லிக்கிறேன்னு வைங்களேன், நான் நல்லா வருஷக்கணக்கில் பாவத்தில் இருக்கிறேன், வருஷக்கணக்கில் கீழ்ப்படியாம போய்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா அது? கடவுள் ஒரு நல்ல அடையாளம் என்ன தெரியுமா? நீ கடவுளுடைய பிள்ளையே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய பிள்ளையா இருந்தால் அவர் தண்டிச்சே தண்டிப்பார், விடமாட்டார் அவருடைய பிள்ளைய. புரியுதுங்களா? பாவத்தில் அவ்வளவு நாள் விட மாட்டாரு. விட்டு இருக்கிறாரு, நான் நல்லா போயிட்டு இருக்கிறேன்னா நீ அவருடைய புள்ள இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் அவனை விட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அது பார்க்கும்போது, ஏன்னா அந்த மாதிரி மக்களை அவர் விட்டுறாரு. ஏன்? கோவாக்கினை குவித்து கொள்ளும்படிக்கு அவங்கள விட்டுறாரு, கடைசியில பாத்துக்கிறாரு அவங்கள. புரியுதுங்களா? ஆனா அவருடைய மக்களுக்கு தண்டனை இப்பவே கொடுக்கிறார், ஜட்மெண்ட் இப்பவே கொடுக்கிறார். அவருடைய மக்களை அவர் தண்டிக்கிறாருங்க. அவங்களுடைய மக்களை அவர் தண்டிக்கும் போது அவங்கள நரகத்துல தூக்கி போடும்படிக்கு, அவங்கள கண்டம் பண்ணும்படிக்கு அவங்களை தண்டிக்கிறது இல்ல. அந்த தண்டனை என்ன செய்யுதுன்னா, அந்த சிக்ஷை என்ன செய்யுதுன்னா, அவங்களுக்குள்ள நீதியின் கனிய பரிசுத்தத்தை உண்டாக்கும்படிக்கு அவங்களுக்கு தண்டனை கொண்டு வரார். புரியுதுங்களா? அவருடைய தண்டனை அப்படிப்பட்ட தண்டனை. அதுதாங்க இந்த யாத்ராமத்தை நான் படிக்க போறேன் இன்னைக்கு. ஒரு பயங்கரமான பகுதி, நான் படிச்சு மண்டேல இருந்து எனக்கு பயமா இருந்துச்சு. நம்ம எப்படி போய் ஷேர் பண்ண போறோம்? ரொம்ப பயங்கரமான பகுதி, ரொம்ப என்ன நடுங்க வச்ச ஒரு பகுதி. கடவுள் வந்து ஃபாரோவை நியாயம் தீர்க்க போறார். ஏன்? கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு அவன் கீழ்படிய மாட்டேன்றான். ஆனா அந்த நியாய தீர்ப்பு எங்க தர்மம் ஆரம்பிக்க போது? மோசே கிட்ட ஆரம்பிக்க போது. மோசேவை அவர் தண்டிக்க போறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்க போகிறது. இந்த பகுதியை நம்ம படிப்போம். 18-26 வரைக்கும் ஒருத்தர் உங்கள யாராவது படிக்கலாம். யாத்ராமோ 4 அதிகாரம் வசனம் 18-28 வரைக்கும். இந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா ரெண்டு கேள்வி நமக்கு முக்கியமா வரணும். இந்த 21 வசனத்துல கர்த்தர் ஃபாரோக்கு என்ன செய்தார்னு வருது? அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன் அப்படின்றார். தெரியுதுங்களா? ஐ வில் ஹார்டன் ஃபாரோஸ் ஹார்ட் அப்படின்றார். இன்னும் அந்த 24-26 வசனம் பார்த்தோம்னா மோசேவை கடவுள் கொல்ல போறார், கொல்ல போறார். இது என்ன? இது கடவுள் ஃபாரோவை கடினப்படுத்துறதுன்னா, ஃபாரோவை மனம் திரும்ப கடவுள் விரும்புறார். அவனை மனம் திரும்பும்படி அவனுக்கு எல்லா விதமான சந்தர்ப்பத்தையும் எச்சரிக்கையும் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கறதா இருந்தா எப்படி அவனை கடினப்படுத்தணும்னு அவன் எப்படி மனம் திரும்ப முடியும்? அங்கேயே சொல்றாரு இல்லையா, நான் கடினப்படுத்துவேன்னு. அதை ரெண்டு, இந்த ரெண்டு கேள்விக்கு நம்ம பதில் பார்க்க போறோம். ஒன்னு, ஃபாரோவை கடினப்படுத்துறது அப்படின்னு நிறைய பேர் இந்த பைபிள்ல ரொம்ப கேட்பாங்க இந்த கேள்வியை. கடவுள் ஃபாரோவை கடினப்படுத்திட்டாரு, அதனால தான் அவன் ஒரு பேச்சை கேட்கல, அதுக்கு ஏன் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு பதில் நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது, இந்த ஒரு அற்புதமான பகுதி எங்கேயுமே எனக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதில்லை. நான் உங்களுக்கு சொல்ல போறேன், கடவுள் உதவி செஞ்சாருன்னா நல்லா புரியும்படிக்கு சொல்ல போறேன். அதை நம்ம ரெண்டும் பார்த்து முடிப்போம். ஜட்ஜ்மெண்ட், கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது இந்த பகுதியில். அது ஃபாரோக்கு வந்துகிட்டு இருக்கு, ஆனா அது ஆரம்பிக்கிறது மோசே கிட்ட ஆரம்பிக்குது. கர்த்தருடைய வீட்டில் நியாய தீர்ப்பு துவங்க போகிறது. முதலாவது வந்து கடவுள் வந்து ஃபாரோ மனம் திரும்பும்படி அவனுக்கு எல்லா விதமான சந்தர்ப்பத்தையும் கொடுக்கிறார். எல்லா விதமான சந்தர்ப்பத்தையும், எல்லா விதமான எச்சரிக்கையும் கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் மோசே மனம் திரும்பணும்ன்றதுக்காக எல்லா விதமான என்கரேஜ்மெண்ட், உற்சாகத்தையும் கொடுக்கிறார். அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரு, மோசேக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். இது ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம். ஃபாரோவை நம்ம எடுத்துக்குவோம். முதலாவது என்ன சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு? இந்த 21 வசனத்தில் கர்த்தர் ஃபாரோவுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாருன்னு நமக்கு வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழு யாத்ராமத்தை படிச்சீங்கன்னா 20 வருது ஃபாரோவுடைய இருதயம் கடினப்பட்டது. எத்தனை வாட்டி? 20 வருது. அதுல பாத்தீங்கன்னா 7 ஃபாரோ தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான்னு வருது. 7 இன்னும் 7 கடவுள் ஃபாரோவோட இருதயத்தை கடினப்படுத்தினான்னு வருது. இன்னும் 4 அது தானாவே கடினப்பட்டுச்சுன்னு வருது. புரியுதுங்களா? 20. ஆனா அதனோட ஆர்டரை பாத்தீங்கன்னா நமக்கு விஷயம் புரியும். முதல் 7 ஃபாரோ கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவர் செஞ்ச அந்த 6 அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்தோம். என்ன பண்ணா? அவன் இருதயத்தை அவனே கடினப்படுத்தினான், அவனே படுத்தினான்னு வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வர்ற வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் 7 கர்த்தர் கடினப்படுத்தினார் வருது. என்ன அதுக்கு அர்த்தம்னா, அவன் ஃபாரோ கடவுளுடைய சத்தியத்தை கேட்ட பிறகும், அந்த அடையாளங்கள்லாம் பார்த்த பிறகும் அதுக்கு கீழ்படியாம தன்னை கடினப்படுத்தி என்ன ஆச்சுன்னா, கடவுள் அதுக்கப்புறம் அவரே கடினப்படுத்துறாரு. போய் அவரே அது கடினப்படும்படிக்கு அனுமதிக்கிறார். அந்த வார்த்தை வேர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அலோஸ், அது அலோ பண்றாரு, கடினப்பட்டு போ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா கடினப்பட்டுருது, திருந்தாம கடினப்பட்டுருது. அதுதாங்க நம்ம பாக்குறோம். அது வந்து கர்த்தர் அவனை கடினப்படுத்தினா ஆகாது. ஏன்னா பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, கடவுளை யாரையும் சோதிக்கிறதும் இல்ல, அவர் எந்த பாவத்துக்கும் காரணகர்த்தர் அல்ல. இல்லைங்களா? அவர் போய் அவர் கடினப்பட்டதுனால தான் அவன் பாவம் செஞ்சானா, இவர் கார்னர் ஆயிடுவார் இல்லைங்களா? இல்ல, ஃபாரோ அவனா தான் கடினப்படுத்திக்கிட்டான். அந்த கடினப்பட்டதை கடவுள் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் அலோ பண்றாரு, பர்மிட் பண்றாரு. அவருடைய பர்மிஷனுக்கு தான் அவர் கடினப்படுத்தினார்னு வருதுங்க. இங்க கூட இந்த வசனத்துல வர்றதை பாத்தீங்கன்னா, அவர் இன்னும் ஃபியூச்சர்ல செய்ய போறத சொல்றாரு, மோசேக்கு முன்னாடி நடக்க போறத சொல்றாரு. அவன் படுத்திக்க போறான், அதை நான் பண்ணி விட போறேன். நடக்க போறத மோசேக்கு சொல்றாரு. இத நீங்க ஒண்ணு கவனிக்கணும், எந்த மனுஷனும் கர்த்தருடைய சத்தியத்தை நிராகரிக்கும் போது பராமரிப்பு அவனுக்கு என்ன சொல்லுதுன்றத அவன் கவனிக்காம போகும்போது தன்னுடைய மனசாட்சி உறுத்தல் வாங்க, அந்த உறுத்தல், அந்த அந்த உணர்தலை அவன் கேட்காம அதை அடக்கும் போது அவனுடைய கடவுளுடைய அன்பான அழைப்பை அவன் தள்ளும் போது புத்திமதிய, புத்திமதினா என்ன, அட்வைஸ அவன் அசட்டை பண்ணும் போது அவனுடைய இருதயம் உணர்வில்லாத இருதயமாகவும் கடினப்பட்ட இருதயமாகவும் திருந்தாத இருதயமாக மாறிவிடுகிறது. இன்னொரு வாட்டி சொல்றேன், எந்த மனுஷனும் கடவுளுடைய சத்தியத்தை நிராகரிக்கும் போது அவனுடைய மனசாட்சியின் உறுத்துதல், மனசாட்சி உணர்வுகளை அவன் அடக்கும் போது பராமரிப்புல கடவுள் தனக்கு என்ன சொல்றாரு, சூழ்நிலைகள் மூலமா என்ன சொல்றாருன்றத கவனிக்காம போகும்போது கடவுளுடைய அழைப்ப தள்ளும் போது, அன்பான அழைப்பு திருப்பி திருப்பி கூப்பிடுறாரு அழைக்கிறாரு, அதை தள்ளும் போது அவனுக்கு என்ன ஆகுது, உணர்வில்லாத அவன் இருதயமா மாறிவிடுகிறது, கடினப்பட்டு போகுது அவன் இருதயம். அது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம், ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியங்க. நீங்க உங்கள சில பேர் வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறாரு, உங்க பாவங்களுக்காக மரித்திருக்கிறாரு, அவர் தான் மெய்யான ரட்சகர், உங்களை ரட்சிக்க போறாரு அப்படின்னு வாரம் வாரம் கேக்குறீங்க, வாரம் வாரம் இயேசு அழைக்கிறத ஒருவேளை மனசாட்சியில நீங்க உணர்றீங்க, அதையெல்லாம் உணர்ந்திருந்தோம் அது பர்சனலா உங்க லைஃப்ல அப்ளை பண்ணாம வரும் அறிவளவுக்கு, ஆமா எனக்காக இயேசு மரிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு அறிவளவுக்கு இருந்துகிட்டு பர்சனலா உங்களுக்கு லைஃப்ல அப்ளை பண்ணாம அதை ஏற்றுக்கொள்ளாம உணராம நீங்க இருந்தீங்கன்னா உங்க இருதயம் கடினப்பட்டு போலாம், பெரிய ஆபத்து, உங்க இடத்தையும் கடினப்பட்டு போலாம். இன்னும் கூட அதை டிலே பண்ணிக்கிட்டு போவோம், கடவுள் இவ்வளவு கூப்பிடுறாரு, இவ்வளவு அழைக்கிறாரு, மனசாட்சி நான் உணர்றேனேன்னு அதுக்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு வராம இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டு நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஒவ்வொரு வாரமும் கடவுள் கூப்பிடுறத உங்க இருதயம் கடினப்பட்டு போவோம். கடவுள் கூப்பிடும் போது நம்ம செவி கொடுத்து நம்ம வரலன்னா கூப்பிடுவாரு, எவ்வளவு நேரம் கூப்பிடுவாரு, எப்போ கட்டாமோ நம்ம சொல்ல முடியாது, கூப்பிட்டு தான் இருப்பாரு. அவர் கூப்பிடும் போது அவர் நேரத்துல நம்ம செவி கொடுத்து வரலன்னா கடவுள் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி நம்ம வராத மாதிரியே செஞ்சிடறார். இது எங்கேயும் சொல்லித்தரதில்ல, நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம சாவர வரைக்கும் நான் சாகும் போது சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் இவனுக்கு போனா சாவர டைம்ல இயேசுவே ரட்சியம் நான் செத்துருவேன், அப்ப நான் இவனுக்கு போயிடுவேன்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு போதும் இல்ல, கடவுள் கூப்பிடுற அழைப்பு நமக்கு வருது, God's calling நமக்கு வருது, நம்ம மனசாட்சிக்கு அவர் பேசுறாரு, அந்த பேச்ச கேட்டு நம்ம என்ன கூப்பிட்டுட்டாரு, நான் இன்னமே இருக்க முடியாதுன்னு நம்ம டிலே பண்ணாம வராம போனோம்னா நம்ம இருதயத்தை அவர் கடினப்படுத்தி நம்ம வராத மாதிரியே சில டைம்ல செஞ்சிடறாரு, சில டைம்ல செஞ்சிடறாரு. அது எப்படி சொல்ல முடியும், ஏன்னா அவர் ஒரு எல்லையற்ற நித்திய தேவன், எவ்வளோ பெரிய அழைப்பை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு அழிய போறிய பாவத்திலே இருக்கே வான் அவர் கூப்பிடுறாரு. அதை போய் பாவ காரணங்களுக்காக நம்ம அதை அசட்ட பண்ணோம்னா அது கடவுளை இன்சல்ட் பண்ற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி. ஏன் என் வீட்லயே உங்க வீட்லயே உங்க பிள்ளைய கூப்பிடுறீங்க, வாப்பா வாப்பான்னு ஒரு வாட்டி கூப்பிடுறீங்க, ரெண்டு வாட்டி கூப்பிடுறீங்க, மூணாவது வாட்டி என்ன ஆகுது, நான் 1 2 3 என்னுவேன் எங்க வீட்டுல, 1 2 3 3ன்றதுக்குள்ள வந்துடணும், வரலன்னா என்ன ஆகும், நம்மளை அவமானப்படுத்தின மாதிரி இல்ல, உதவ உழுவுறது இல்ல, நம்மளே அடிக்கணும்னு தோணாது. கடவுள் எவ்வளவு பெரிய காரியத்துக்கு எவ்வளவு அன்பா எவ்வளவு பெரிய கிஃப்ட்ஸ வச்சுக்கிட்டு வான்னு கூப்பிடுறாரு, நீ பாவ காரணத்துக்காக இன்னும் உலகத்துக்காக டிலே பண்ணிக்கிட்டு இருந்தா அது அவருக்கு கோபம் வர வைக்கிறது, அதை டிலே பண்ணும் போது அதை அவரை கடினப்படுத்தி விடுகிறார். ஏன்னா அவ்வளவு பெரிய கிஃப்ட் அவர் கொடுக்கிறாரு, அவ்வளவு பெரிய பயங்கரத்துல நீ இருக்கிற, இன்னும் டிலே பண்ண கூடாது, நீ வான்னு கூப்பிடும் போது அதை டிலே பண்ணா வர முடியாத மாதிரியே செஞ்சிருவார். கேட்டுக்கங்க, இதெல்லாம் நீங்க எப்படிங்க சொல்லலாம், இதெல்லாம் நடக்குமா, அப்படின்னா முதலே இருந்தவங்க நம்ம படிச்சிருக்கோம். நான் எந்த காமிக்கிறேன் ஒரு வசனம், யோவான் எடுங்களேன், யோவான் 12:37 வசனம். இன்னொருத்தர் நீதிமொழிகள் 1:24 வசனம் எடுத்துக்கலாம். சரி, ஓ யோவான் படிப்போம், 34:7 படிங்க. இஸ்ரவேல் ஜாதிக்கு சொல்லப்படுற ஒரு வசனம், தான் இப்ப காப்பாத்தி கூட்டு வர்றாரு இல்லைங்களா, அந்த ஜாதிக்கு சொல்லப்படுற வசனம். இயேசு வந்து அவங்களுக்கு மத்தியில் அத்தனை அற்புதங்களை செய்து வாங்க வாங்க நானே வாங்க மெய்ப்பன்னு கூப்பிடுறாரு, திருப்பி திருப்பி கூப்பிடுறாரு, ரட்சிக்கப்படுங்க, உங்க பாவங்கள்ல நீங்க சாவு போறீங்க வாங்கன்னு. ஆனாலும் அவர்கள் அவரை நோ ரெஸ்பான்ஸ். அதனால என்ன பண்ணாரு தெரியுமா, 40th வசனம், என்ன ஒரு பயங்கரமான வசனங்க அது, நீங்க படிங்களா, வா வா நான் கூப்பிட்டேன், இத்தனை அற்புதம் செஞ்சு திருப்பி திருப்பி உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், நீ வரல, நீ இன்னுமே வராத படிக்க நான் உன்னை செஞ்சிடறேன், நீ இன்னும் 100 வருஷம் வாழ்ந்தாலும் உன்னால வரவே முடியாதுன்ற அளவுக்கு நான் உன்னை கடினப்படுத்தி விட்டுறேன். நம்ம நினைச்ச டைம்ல நம்ம ரிப்பெண்ட் பண்ண முடியாது, நம்ம நினைச்ச டைம்ல கடவுள் கிட்ட வர முடியாது. அவர் எப்ப கூப்பிடுறாரோ அப்ப வரணும், விசுவாசிச்சு வரணும். புரியுதுங்களா, அதாங்க அவங்க போட்டிருக்கு, கடினப்படுத்தி விட்டார். அவங்க கண்கள்ல இன்னுமே காண முடியாத படிக்கு, சுவிசேஷம் இன்னுமே தெரியாத படிக்கு, இயேசுடைய மகிமை இன்னும் தெரியாத படிக்கு குருடாக்கி போட்டார். யாரு, முழு தேசத்துக்கே செஞ்சார் நாங்க போட்டிருக்கு, நீங்களும் நானும் என்னங்க பெரிய ஆளு, முழு தேசத்துக்கு. இன்னும் கூட இஸ்ரவேல் ஜனங்க இயேசு ஏத்துக்காததுக்கு இந்த சாபம் தான், இன்னும் கூட இஸ்ரவேல் ஜனங்க தேசத்துக்கே செஞ்சு விட்டார். நீதிமொழிகள் படிங்களா, 1:24 வசனம். நான் கூப்பிட்டோம், நீ கேட்க மாட்டேன்ற, கைய நீட்டி கூப்பிடுற, நீ வர மாட்டேன்ற. எவ்வளவு வாட்டி திட்டன, எவ்வளவு வாட்டி சொன்ன, எவ்வளவு வாட்டி வாவான, நீ அட்வைஸ் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாம, திருந்துறதுக்கு ஆசை இல்லாம, மாறத்துக்கு விருப்பம் இல்லாம இருக்கிற மாதிரியே இருக்குவான்னு சொன்னதுனால நீ என்ன கூப்பிடும் போது உனக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன், சிரிப்பேன். உனக்கு ஆபத்து காலம் வரப்போது அந்த காலத்துல நீ என்ன கூப்பிடும் போது உன்னை பார்த்து நகைப்பேன். என்ன பயங்கரமான வசனம் இருக்கு பாருங்க, இதுதான் அன்பான தேவன் தான். இன்னும் அவருடைய இன்னொரு பக்கத்தை நம்ம பாக்குறோம், இன்னொரு பக்கத்தை பாக்குறோம். கடவுள்கிட்ட நம்ம விளையாட முடியாதுங்க, கடவுள்கிட்ட விளையாடவே முடியாது, அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கடவுள்கிட்ட விளையாடவே முடியாது. அவருடைய அழைப்புக்கு நாம் செவிகூடாத போகும்போது, சுவிசேஷத்தை நிராகரித்து அவருக்கு கீழ்படியாத போகும்போது பயங்கரமான தெய்வீக நியாய தீர்ப்பு நமக்கு வருது. அந்த நியாய தீர்ப்பின் பயங்கரமான விளைவுகள் நம்ம வாழ்க்கையில வருது. அந்த அந்த சந்தர்ப்பங்கள் தான் பாரோக்கு வந்துச்சு. 7 வாட்டி சொன்னார், அற்புதங்கள் எல்லாம் காமிச்சார், ஆனா திருந்தாதப்ப இன்னமே திருந்தவே மாட்டேன்னு அவன் அழிஞ்சாலும் திருந்தாதபடிக்கு அவனை பண்ணி விட்டார், பண்ணி விட்டார். இன்னைக்கு நம்ம உலகத்துல அது நடந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா, ரோமர் 1 போட்டிருக்கு, மனித சத்தியத்தை அந்நியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனிதர்களுக்கு விரோதமாய் தேவ கோபாக்கினை வெளிப்பட்டிருக்கிறது. தேவ கோபாக்கினை இப்ப வெளிப்பட்டிருக்கான், எங்க வெளிப்பட்டிருக்கு தெரியுங்களா, ஆல்ரெடி வந்திருக்கு, மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குதான் தேவ கோபாக்கினை. எங்க ஆண்டவரே தேவ கோபாக்கினை இருக்குன்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, அவர்கள் சிந்தனையில் வீணரானார்கள், அவங்க யோசிக்கவே தெரியாத அளவுக்கு முட்டாள்தனமா யோசனை ஆனார்கள், சிந்தனையில் வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்கள் உணர்வில்லாத ஹார்ட் வந்து இருளடைந்தது, இருளாயிருச்சு அந்த ஹார்ட், இருளாயிட்டு என்ன போட்டிருக்கு தெரியுங்களா, அவர் தேவனை தேவன் என்றும் அறிந்து அவரை மகிமைப்படுத்தாம, அவர் கொடுக்கிற ரெஸ்பெக்ட கொடுக்காம, கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கு கொடுக்காம அவரை ஸ்தோத்தரியாமல் போனதுனால் என்ன ஆச்சு தெரியுங்களா, அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய அறிவை பற்றி கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்ல, பைபிள்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல, கடவுள் எப்பேற்பட்டவர்னு பைபிள் இப்ப தெரிஞ்சு படிச்சு ஆர்வம் அவங்களுக்கு இல்லாததுனால, அது மைண்ட்ல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்ல, அசுத்தங்க தான் அவங்களுக்கு யோசனை இருக்கிறதுனால அசுத்தத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார், அழிவான இச்சை ரோகங்களுக்கு அவரை ஒப்பு கொடுத்தார், கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். மனுஷருடைய மைண்டே கெட்டு போய் அசிங்கம் அவலட்சணம் பயங்கரமா புத்தியே இல்லாதபடிக்கு அவங்க போய் பயங்கரமான அவங்க வாழ்க்கை கோபம் அழிவா அவங்க இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா கடவுளுடைய கோபாக்கினது, ஜட்ஜ்மெண்ட் அவங்க மேல இருக்குது புரியுதுங்களா. அவங்க அந்த மாதிரி அசுத்தத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாருன்னா என்னங்க அர்த்தம், மனுஷங்கெல்லாம் அழிஞ்சு போவாம அசிங்கத்தெல்லாம் போவாம இருக்கிறதுக்கு எல்லா மனுஷங்களையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது கடவுள் தான், மோசமா மிருகம் மாதிரி போயிடாது இருக்கிறதுக்கு, ஏன்னா அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்க நம்ம எல்லாருக்கும் அந்த காமன் கிரேஸ் எல்லாரையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த கிரேஸ் திறந்து அவங்களை விட்டாரு, போ மிருகத்தனமா போ விட்டாரு அவங்கள, ஏன் இட்ஸ் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், கடவுளுடைய கோபாக்கின வந்துச்சு, இனிமே அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது, இனிமே அவங்களை பண்ண முடியாது, அவர் விட்டார், அவங்க ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார் அழிவான சிந்தனைக்கு இச்சை ரோகங்களுக்கு அவரை ஒப்பு கொடுத்தார். அசிங்கத்தான் யோசிப்பாங்க, அசிங்கத்தான் போவாங்க, அவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, கடவுள் ஒப்பு கொடுத்தவர்கள், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் அது அவிசுவாசிகளுக்கு வருதா நம்ம பார்க்கிறோம். சரி, அவிசுவாசிகளுக்கு அப்படி வருது, விசுவாசிகளுக்கு என்ன, அதெல்லாம் அவிசுவாசிகள் பார்க்கிறோம். நான் விசுவாசின்னு சொல்லிக்கிறேன், என்ன விட்டுருவாரா, கடவுளுடைய கிருபையை அவங்க நிராகரித்ததுனால அப்படி போனாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய கிருபையை நம்ம அசட்ட பண்ணோம்னா, நம்ம நிராகரித்தோம்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும், கடவுள் ஃபாரோக்கு எல்லா மனம் திரும்புறதுக்கு எல்லா சந்தர்ப்பங்கள் கொடுத்த மாதிரி மோசே மனம் திரும்புறதுக்கு எல்லா உற்சாகத்தையும் கொடுக்கிறார். அதைத்தான் இந்த வசனத்தில் பார்க்கறோம். ஆனாலும் மோசே மனம் திரும்பாதது நம்ம பார்க்கறோம். அதை பார்ப்போமே, வேகமா பார்க்கணும். நம்ம யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து மோசேக்கு எவ்வளோ என்கரேஜ்மெண்ட் பண்ணி விட்டாரு, ஆனால் சோககரமாக மோசேவுடைய வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படியாமை, கடவுளுக்கு கீழ்ப்படியில், ஒரு விஷயத்தில் அவர் கீழ்ப்படியில், அதனால கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் அவர் வாழ்க்கையில வருது. உங்களுக்கு பயங்கரமா இல்ல, ஒரு விஷயத்துல அவர் கீழ்ப்படியில, கடவுள் நம்ம கிட்ட கேட்கறது 99% இல்ல, அவர் பரிசுத்த தேவன் 100% கேட்கிறார், 100% கேட்கிறார். ஏன்னா கடவுளுடைய வேலை அவர் செய்ய போகிறாரு, செய்ய போகும்போது அவருடைய சொந்த இருதயத்திலேயே கீழ்ப்படியாமை, அவருடைய சொந்த இருதயத்திலேயே பாவம் இருந்துச்சுன்னா அவர் என்ன விரும்புறாரு தெரியுங்களா, அவர் சொல்ற எனக்கு கேட்ட தலையெல்லாம் சுத்துது, அவன் செத்துட்டாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு இருதயத்தை வச்சுக்கிட்டு, எனக்கு கீழ்ப்படியாம ஒரு இருதயத்தை வச்சுக்கிட்டு ஏன் ஊழியம் அவன் செய்யக்கூடாது, அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு போய் அவன் சாவடிக்கிறதுக்கு போறாரு. என்ன பயங்கரம், அவன் சாவடிக்கிறதுக்கு போறாருங்க, அவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுள், எவ்வளவு பாரம் பாருங்களேன், அவர் எவ்வளவு என்கரேஜ் பண்றாருன்னு ஒன்னா வசனத்துல பார்ப்போம். முதலாவது அவர் 5 சாக்கு போக்கு சொன்னான், நான் போக மாட்டேன் போக மாட்டேன் கயான் கயான்னு கத்திட்டு இருந்தான். என்ன சொன்னார் மோசே, இது கடவுள் என்கரேஜ் பண்ணி அனுப்பல, நான் கூட இருப்பேன் போ போன்னு என்கரேஜ் பண்ணாரு. அது மாத்திரம் இல்லாம வேற என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். 18 வசனம் படிங்க. கடவுள் வந்து நம்ம அவருடைய ஊழியம் அவருடைய வேலை செய்யணும்னு போகும்போது நமக்கு முன்னாடியே போய் அவர் ஆயத்தம் பண்றேன்னு இருக்கார். புரியுதுங்களா உங்களுக்கு, God goes, my presence shall go before you ன்றார். நமக்கு முன்னாடியே போய் மனுஷங்களை ஆயத்தம் பண்றாரு. எத்ரோவுடைய இருதயத்தை ஆயத்தம் பண்ணி மோசேவை என்கரேஜ் பண்றாரு பாருங்க, அவருடைய அன்பு ஒன்னா பாக்குறோம். எத்தனை அந்த கலாச்சாரத்துல வந்து இந்த மாதிரி நான் போறேன்னு ஒருத்தர் வந்து இவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கிற போறேன்னு விடவே மாட்டாங்க. நம்ம யாக்கோபு லாபான் கதையில நம்ம பார்த்திருக்கிறோம், யாக்கோபு வந்து சொல்லாமே ஓடிட்டாரு. அதனால அங்கெல்லாம் சொல்லாம தான் ஓடிடுவாங்க, ஏன்னா அந்த கலாச்சாரத்துல கொடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி பெர்மிஷன். புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு எத்ரோ வந்து மோசே வருவதற்கு முன்பதாக அவருக்கு ரூயல்னு பேர் இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல தெரியும், மோசே வந்த பிறகுதான் எத்ரோன்னு பேர் ஆச்சு. எத்ரோனா என்ன தெரியுங்களா, பெரிய மனுஷன், பணக்காரன், ஐஸ்வர்யவான் ஆச்சு. அவர் ஐஸ்வர்யவான் ஆக்குனதே மோசே தான். அப்படி ஆக்குன ஒரு மோசே போய் புட்டு போறானா விடுவாரா? விடுவாங்களா? அந்த காலத்துல விடவே மாட்டாங்க, அந்த கலாச்சாரத்துக்கு விரோதமானது அது. புரியுதுங்களா? அது மாத்திரம் இல்லாம என்னப்பா எப்படி வந்த நீ, உயிருக்கு பொழைச்சி அங்கிருந்து வந்த, உனக்கு வீடை கொடுத்து பொண்ணை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து நான் வச்சுக்கிட்டு உன்னை பாதுகாத்தேன்னு இப்ப திடீர்னு விட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? உன்னை பாதுகாத்ததுக்கு ஃபேரோ என்னை கொண்டு கூட போட்டிருப்பான், என் உயிரை கூட பார்க்காம உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன்னு இப்ப நீ போறேன்றியேன்னு அப்படி பேசுவாங்க. ஆனா எத்திரோ போய் வான ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புறது என்ன காட்டுது தெரியுங்களா? கடவுளுடைய என்கரேஜ்மெண்ட், கடவுள் அவனுக்கு வேலை. மோசே தயங்கத்தோடு போயிருப்பான், யோ இவர் அனுப்புவாரா என்ன பண்றதுன்னு ரொம்ப பயம் இருந்திருக்கும். ஆனா போய் பார்த்தா எத்திரோ போய் வா ஆசீர்வாதத்தோடு அனுப்புறாரு. அது எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட் அவர் அனுப்புறாரு பாருங்களேன். ஏன்னா ஏன்பா அங்க போற, நீ சாகத்துக்கு போறியா அங்க அப்படின்னு அப்படின்லாம் இல்ல, அனுப்புறாரு. பராமரிப்பு திறக்கிறது அங்க பாக்குற பராமரிப்பு மூலமா அவருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா உடனே மோசே ஓடிடல, அவர் எழுந்திரிச்சு ஓடுவாரு இல்லையா? அவர் எவ்வளவு லேட் பண்ணுமோ லேட் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லி அங்கே தங்குறாரு, பர்மிஷன் வாங்கினேன். அவருக்கு என்ன ஒரு தயக்கம்னா, அவருக்கு எகிப்துக்கு போனோம்னா முதல்ல அவருக்கு ஒரு FIR போட்டு டெத் வாரண்ட் கொடுத்திருந்தாங்க. புரியுதுங்களா? எதுக்கு ஓடி வந்தார் அங்கிருந்து? அவருக்கு ஒரு கேஸ் இன்னும் ஓபன்ல இருக்காங்க, அங்க போனாருன்னு டெத் வாரண்ட் அவருக்கு. அதனால அந்த செனட் அந்த கேபினட் எல்லாம் சேர்ந்து ஃபாரோவோடு சேர்ந்து மோசேவை சாகடிக்கணும், மரண தீர்ப்பு அவர் கொடுத்திருந்தாங்க. அந்த பயம் அவருக்கு இருந்துச்சு. ஆனா கடவுள் வந்து எப்படி என்கரேஜ்மெண்ட் பண்றாரு பாருங்க, அந்த பயத்தோடு அவர் இன்னும் தயங்கிட்டு இருக்காரு. எப்படி போனா சாவடிச்சிட போறாங்களே என்ன சொல்றாரு கடவுள் பாருங்களேன். அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட் மோசேக்கு. ஒருவேளை அந்த டைம்ல ஏன் சொல்லாம இருக்கலாம்னா, ஒருவேளை கடவுள் போய் எகிப்துல வேலை செஞ்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் மேல அனுப்பிச்சுட்டு வந்திருப்பாரு, வந்துட்டு மோசேக்கு சொல்லி இருப்பாரு எல்லாரையும் முடிச்சாச்சு போப்பா இப்போ உனக்கு வே கிளியர் பண்ணிருக்க, உன்னை தேடுறவங்க யாரும் இல்ல, போ இப்போ தைரியமா போகலாம். ஒரு என்கரேஜ்மெண்ட், ரெண்டாவது என்கரேஜ்மெண்ட் பாக்குறோம், ஜெத்ரோ ஒண்ணு இது ஒண்ணு. அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா, ஒரு மனைவி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கழுத மேல உட்கார வச்சுக்கிட்டு போற, போயிட்டு நீ கோலை வேற எடுத்துட்டு போ, ஞாபகப்படுத்துற, தனியா போயிடாத, கோலை எடுத்துட்டு போ. கடவுளுடைய ஸ்ட்ரென்த்தே பவரே அந்த கோல்ல தான் இருக்கு. அந்த கோல்ல தான் எல்லா அற்புதங்களும் செய்ய போறாரு, கடலை பிரிக்க போறாரு, பாறையிலிருந்து தண்ணி வர வைக்க போறாரு. அந்த கோல் கடவுளுடைய பவர், யோசிச்சு பாருங்க, அதான் கடவுளுடைய பவருங்க. அது இருக்க போதும் கூட, எடுத்துட்டு போ. நமக்கும் இருக்கு கடவுளுடைய பவர், என்ன தெரியுங்களா? என்ன? ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்ல நிறைந்திருக்கும் போதுதான் பவர் உங்களுக்கு, பரிசுத்தாவில் நீங்கள் நிறையும் போது உங்களுக்கு வல்லமை கிடைக்கிறது. பரிசுத்தாவில் நிறைஞ்சிருந்தாதான் நமக்கு வல்லமை இருக்கும். பரிசுத்தாவை துக்கப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் வல்லமை இருக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தா பரிசுத்தாவை வல்லமே இருக்காது. அந்த கோல் மாதிரி மோசையோட கோலை அவனா தூக்கிட்டு போயிடலாம், தூக்கிட்டு போக முடியாது, திருடிட்டு போக முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற பவரை யாரும் எடுக்க முடியாது, உள்ளக்குள்ள கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? அதை விட பெரிய பவர் நமக்கு இருக்கு. சரி, அந்த கோலை எடுத்துட்டு போப்பான்னு என்கரேஜ் பண்ணி ஞாபகப்படுத்தி விடுறாரு. 21வது வசனம் படிங்க. இன்னொரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறார், ஒன்னொன்னா கொடுத்துக்கிட்டு வர்றாரு பாருங்களேன். இட்ஸ் ஆல் என்கரேஜ்மெண்ட், ஒன் பை ஒன் உற்சாகப்படுத்தி அனுப்புறாரு. போப்பா போய் என்ன சொல்லணும், ஃபாரோ கிட்ட போய் சொல்லு, விட சொல்லு, அவன் உடலன்னா அவனுக்கு வார்னிங் கொடு. என்ன தெரியுமா? இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன், மை ஃபர்ஸ்ட் பார்ன். சேஷ்ட புத்திரன்னா என்ன தெரியுங்களா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ன் என்ன, நமக்கு முதல்ல பிறக்கிற குழந்தைக்கும் ஒரு அப்பாக்கும் இருக்கிற அந்த அன்பு ஆசை உறவு என்ன தெரியுங்களா? சேஷ்ட புத்திரன் அந்த காலத்துல ரொம்ப விசேஷம். சொத்து ரெண்டு மடங்கு அந்த பிள்ளைக்கு தான் போகும். ரொம்ப ஸ்பெஷல் புள்ள. மற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் அதுதான் லீடர்ஷிப், ஆவிக்குரிய நடத்தணும். அதான் முன்மாதிரியா இருந்து அந்த பொறுப்பு இருக்கு. சேஷ்ட புத்திரன்னா மற்ற பிள்ளைங்களை அந்த சேஷ்ட புத்திரன் தான் ஒரு முன்மாதிரியா இருந்து நடத்தணும். அந்த மாதிரி நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கு. ஒரு சேஷ்ட புத்திரனா பிறக்கிறது, அந்த மாதிரி இஸ்ரவேலின் சேஷ்ட புத்திரன். அவங்க இருக்கிற நிலைமை என்ன? அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, கழுத்து வரைக்கும் சகதியில் இருக்காங்க. அந்த ஜனங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சானியா. ஆனா அவங்கள பார்த்து இவர் சேஷ்ட புத்திரன். அந்த ஜனங்களை பத்தி நீ வெக்கப்படாத. தே ஆர் மை ஃபர்ஸ்ட் பார்ன். கடவுளுடைய ஃபர்ஸ்ட் பார்ன்ன்றார். தே ஆர் மை ஃபர்ஸ்ட் பார்ன். அவங்களுக்கு போய் நீ சொல்லு, ஃபேரோ உடலன்னா அவனுக்கு என்ன சொல்லு, அவனுக்கு வார்ன் பண்ணு, என் ஃபர்ஸ்ட் பார்ன நீ உடலன்னா உன்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ன நான் அழிக்குவேன். உன் ஃபர்ஸ்ட் பார்ன அழிக்கும். ஒரு ராஜா ஒரு மொனார்ச்சி கிட்ட போய், அவர் ராஜா, பெரிய ராஜா, அவனுக்கு நெக்ஸ்ட் ராஜா ஆக போறான் யாரு, அவனுடைய சிரேஷ்ட புத்திரன் தான். நெக்ஸ்ட் இதுல உட்காரத்துக்கு ஆள் இல்லாத மாதிரி நான் செஞ்சிருவேன். ஒரு வார்னிங் என்ன, தைரியமா சொல்ல முடியுமா? போய் ஃபேரோ கிட்ட போய் சொல்ல சொல்றாரு, போய் வார்ன் பண்ண அவனுக்கு. இது ஏன் தர்மம் வார்ன் பண்ண சொல்றாரு? இது நடக்கல, வெறும் ஃபேரோக்கா நடந்துச்சு, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நடந்துச்சு. ஒரு வார்னிங் கொடுக்கிறார், திருந்து, மனம் திரும்ப வர்றதுக்கு முன்னாடினு ஃபேரோக்கு ஒரு வார்னிங் எல்லாருக்கும் வந்துச்சு. ஏன்னா ஃபேரோ வந்து அந்த எகிப்துக்கு ஒரு இஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அதுக்குதான் அவனுக்கு சொல்றாரு, அவனுக்கு ஒரு சேஷ்ட புத்திரன் செத்து அவன் ஊர்ல எல்லாம் சாகும். இஸ்ரவேலுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் யாரு, பிரதிநிதி யாரு? மோசே இல்லைங்களா? அப்ப மோசேவையும் சேஷ்ட புத்திர மாதிரி சொல்றாருங்க. புரியுதுங்களா? எவ்வளவு நல்ல என்கரேஜ்மெண்ட். நீ தான் என் சேஷ்ட புத்திரன், போயிட்டு வா, உங்களுடைய சேஷ்ட புத்திரன் நான் போயிட்டு வா அப்படின்னு பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அனுப்புறாரு. அதெல்லாம் கொடுத்து அனுப்பும் போது ஃபேரோ வந்து அவன் கீழ்படியாம போனானா என்னுடைய கட்டளைய, அவனுக்கு நியாய தீர்ப்பு வரும். ஆனா மோசே கீழ்படியாம போனார்னா அவருக்கு வராத நியாய தீர்ப்பு என்ன சொல்றீங்க? நிச்சயமா வரும் நியாய தீர்ப்பு, நிச்சயமா வரும். ஏன்னா ஃபாரோக்கே இவரு போய் ஃபாரோக்கு ஜட்மெண்ட் வரப்போது மனம் திரும்ப இவரு போய் சொல்றவரா இருந்தா, இவருடைய வாழ்க்கையில கடவுளுக்கு கீழ்படியாம இருந்தா இவருக்கு ஜட்மெண்ட் வராதா? நிச்சயமா வரும். அதைத்தான் நம்ம இந்த பகுதியில பாக்குறோம். அந்த அதிசயமான பகுதியை நம்ம பார்ப்போம். 24 வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, படிங்க அதை ஒரு வாட்டி. வழியிலே தங்கும் இடத்தில் ஏன் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. வழியிலே தங்கும் இடத்துல அவர் நைட்ல தங்குறாரு, ஏன்னா தங்கி தங்கி தானே போக முடியும். தங்கும் இடத்துல கடவுள் அவனை சந்தித்து அவனை கொல்ல பார்த்தார். யாரு? மோசேவை கொல்ல பார்த்தார். யூ வாண்டட் டு கில். ஒன்னுதான் கொன்னுருந்தா என்ன இருக்கும்? கொன்னே போச்சு. மோசே செத்துட்டார், அங்கேயே வனாந்திரத்திலேயே செத்து போயிட்டார். என்ன ஆயிருக்கும் அதனோட விளைவுகள் நமக்கு புரியுதுங்களா? நான் 80 அவனை தயார் பண்ண மனுஷன், 40 அங்க வச்சு 40 வேணா தயார் பண்ண மனுஷன் செத்தே, காட் டசன்ட் கேர். பாருங்க அவர் எவ்வளவு பரிசுத்தர், நம்மளை தாங்கி நம்மளை நம்பி அவர் இல்ல, அவருடைய ஊழியெல்லாம் நம்மளை நம்பி இல்ல, அதை நினைச்சுக்காங்க. ஒண்ணு செத்தே போற அவர் அவ்வளவு பரிசுத்தரு, நீ எனக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு இதயம் வச்சுக்கிட்டு, நீ எனக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு இது, எனக்கு கீழ்படியாம என்னுடைய ஊழியத்தை நீ செய்ய போனேன்னா உன்னை சத்தால நீ பரவாயில்ல, சாகடிக்கிறது கூட இருக்காரு அவர். பாருங்களேன், ஆமா என்ன மாதிரி கடவுள். அவர் ஹோலினஸ் தான் முக்கியம். இந்த மாதிரி 1000 மோசே அவர் உருவாக்கலாங்க. எவ்வளவு பெரிய ஹோலிய காட நம்ம பாக்குறோம் பாருங்களேன். இப்ப சாகடிக்க போற, ஏன் இவ்வளவு கொடுமையானா? மோசே ஒரு யூதன், இஸ் ஜூ. ஒரு யூதனா தன்னுடைய சேஷ்ட புத்திரன் யாரு? கர்ஷமன் பாக்குறோம். அவனுக்கு அவர் விருத்த சேதனம்ன்றத செய்யாம விட்டுட்டார், செய்யாம விட்டுட்டார், செய்யாம விட்டுட்டு இப்ப போய் ஃபாரோ கிட்ட போயிட்டு என்னுடைய சேஷ்ட புத்திரன் அனுப்பு அப்படின்னு போய் கட்டளை கொடுக்க போறாரு. இங்க பார்த்தா அவருடைய சொந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்யாம விட்டுட்டார். அது செய்யாம கடவுளுக்கு கீழ்படியாம அவர் வாழ்க்கையில இருந்துகிட்டு அவர் போய் செய்ய போறார். இது என்ன பெரிய விஷயம்? விருத்த சேதனை செய்யறதுனால என்ன, அது என்னங்க பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். புரியுதுங்களா? அது நினைக்கிறது அது தப்பு. நம்ம ஆதியாகமம் படிப்போம். ஆதியாகமம் 17 அதிகாரம். பத்தாவது வசனம். அது யெகோவா சொல்றாரு, எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் என்னன்னா, உங்கள் இருக்கிற முதல் ஆண் பிள்ளைக்கு நீங்க விருத்த சேதனம் செய்யணும். ஏன்னா நீங்க எங்கிட்ட உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க. நீங்க எங்கிட்ட உடன்படிக்கை பண்ணிருக்கிறது என்ன உடன்படிக்கை? கடவுளுக்கு யெகோவாக்கு பிரியம் இல்லாத எல்லா காரியத்தையும் நான் விடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அது எனக்கு எவ்வளவுதான் வழி எடுத்தாலும் விடுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். யெகோவா தான் நான் சேவிப்பேன்ற ஒரு உடன்படிக்கை உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு அடையாளமாக நீங்க அந்த விருத்த சேதனம் செய்யணும். அது செய்ய சொல்றாரு. அது செய்யாத 14வது வசனம் படிங்க. அப்படி செய்யாதவங்களை என்ன சொல்றாருன்னா, அறுப்புண்டு போவானா அவன் சாவே அடிச்சிடணும்ன்றார். புரியுதுங்களா? அவன் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்றாரு. அந்த மாதிரி ஒரு கட்டளை அவர் கொடுத்திருக்கும் போது மோசே அத கடவுளுக்கு தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்காம அது செய்யாம விட்டுட்டார். தன்னுடைய சிரேஷ்ட புத்திரனுக்கு அவர் எப்படிங்க, அவரு செய்யாம கடவுளுக்கு தான் அவர் கீழ்படியாம அவரு போய் எப்படி ஃபாரோவுக்கு போய் கடவுளுக்கு கீழ்படியணும்னு சொல்ல முடியும்? தன்னுடைய சேஷ்ட புத்திரனுக்கு அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை அவர் செய்யாம அந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுறதுக்கு போறார். அந்த உடன்படிக்கையின் மேலதானே அதை நிறைவேற்றணும். இஸ்ரவேல வெளியே கொண்டு வரேன்னு பாக்குறாரு. அந்த அடையாளத்தையே அவர் செய்ய கீழ்படியில, ஆனா அவங்கள போய் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற போறார். தன்னுடைய பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்யாம விருத்த சேதனம் செய்கிற ஒரு தேசத்தை போய் வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் போறார். அது எவ்வளவு தப்பு, பயங்கரம். அது கடவுளுடைய பார்வையில பார்க்கும்போது மோசேவுடைய கீழ்படியாமை ஒரே ஒரு விஷயத்துல தான், அதுக்கு தான் அவர் கொல்றதுக்கு வரார். கொல்றதுக்கு வரார், பயங்கரம் பாருங்களேன். அவர் போய் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? ஒரு ஒரு செய்ய தவறின காரியங்கள், அவர் செஞ்ச தப்பு இல்லை, ஏதோ ஒரு பாவம் செஞ்சிடல, செய்ய தவறின காரியங்கள்ல. ஆனா உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கிற எந்த காரியத்தையும் கேட்டுக்காங்க, உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கிற எந்த காரியத்தையும் செய்ய தவறும் போது நியாய தீர்ப்பு வருகிறது. அது பாக்குறோம் நம்ம. உடன்படிக்கை அடையாளத்துக்கு செய்யாத காரியத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருது நம்ம பாக்குறோம் பாருங்களேன். ஏன்னா அவருடைய ஜனங்க, அவருடைய ஜனங்களை அதை செய்யாம இருக்கிறது அவர் ஏத்துக்கொள்றதே இல்ல. அதுக்கு என்ன நடக்குதுன்னா, செப்போரா 25வது வசனத்துல அந்த அம்மா என்ன பண்றது பார்ப்போம். மோசேவை கொல்றதுக்கு வரும்போது செப்போரா என்ன சொல்லுது? இந்த செப்போரா சொல்றதை வச்சு நம்ம பார்க்கும்போது அவர் ஏன் மோசே செய்யாம விட்டாரு, அவர் ஏன் அவ்வளவு பெரிய மனுஷன் அதை போய் ஏன் செய்யாம விட்டார்னா, அது காரணம் என்னன்னா அவங்க வைஃபுக்கு அது பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு கொடுமையா செய்யற ஒரு விருத்த சேதனம் போய் ஒரு பிளட் எல்லாம் சிந்த வைக்கிறது போய் அவங்க வைஃபுக்கு அது பிடிக்கல. அதனால வைஃபை கோவப்படுத்தக்கூடாது, வைஃபை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக. குடும்பத்துல பிரச்சனை எதுக்கு? குடும்பத்துல சண்டை எதுக்கு? அதனால வைஃப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், குடும்பத்துல கொஞ்சம் ஒத்துமையா இருக்கணும், சமாதானம் இருக்கட்டும்ன்றதுக்காக வைஃப் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக மோசே கடவுளுடைய கட்டளையை கீழ்படியாமை போனாள். வைஃபுடைய அந்த அவ திருப்பி திருப்பி சொன்னதுக்கு, அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது நாகிங்கன்னுவாங்க, திருப்பி திருப்பி அவ சொன்னதுக்கு இடம் கொடுத்து விட்டார். அதனாலதான் அது காமிக்குது. யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை மோசே இந்த கீழ்படியாமைக்கு அவர் காண்டி அதை கீழ்படியாம போயிருந்து உயிர் போயிருந்துச்சுன்னா அதனோட விளைவுகள் எவ்வளவுன்னு யோசிக்க முடியுமா? இஸ்ரவேலுக்கு என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கும்? அந்த மனுஷன் உயிரே போறதுக்கு இருந்துச்சுங்க. வைஃப் பேச்சு கேட்டு கடவுளுடைய கட்டளை கீழ்படியாம போனதுனால புருஷர்களா இருக்கிற நம்ம இதுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. நமக்கு புருஷர்களா சரி, மனைவிகளும் ரெண்டு பேருக்கும் பொருந்தும். மனைவிக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கோ வைஃபுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கோ கடவுளுடைய கட்டளையை நம்ம கீழ்படியாம போனோம்னா அதன் நிமித்தமா ஒரு சமாதானத்தை வீட்டில் கொண்டு வரணும்னு பார்த்தோம்னா அது பொய் சமாதானம், அதன் மேல சாபம் தான் வரும். ஜெப்போரா என்ன மாதிரி சாபத்தை கொண்டு வந்திருக்கா வீட்டுக்கு நம்ம பார்க்கறோம். கடவுளுடைய கட்டளை, அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, ரத்தம்லாம் அப்படி சிந்துறது, அந்த குழந்தைக்கு அப்படி செய்யறது பிடிக்கல. சில பேர் பட்டிகாரத்தனமா பைபிள் இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. குடும்பத்தில் பிரிவினை வந்துடக்கூடாது, குடும்பத்தில் பிரிவினை வந்துடக்கூடாது. அதனால என்ன செய்யறது, ஹஸ்பண்ட் சொல்ற மாதிரி வைஃப் கேட்டுக்கிறது, இல்ல வைஃப் சொல்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்டுக்கிறது. ஹஸ்பண்ட் வந்து ரோமன் கத்தோலிக் சபைக்கு போலாம் வா அப்படின்னா குடும்பத்தில் பிரிவினை வந்துடக்கூடாது, அதனால ரோமன் கத்தோலிக் சபைக்கே போயிருவோம். இயேசு என்ன சொன்னாரு, ஒருவன் என் பின்னாடி வரணும்னா தன் தகப்பனையோ தாயோ மனைவியோ அவங்கள வெறுக்காவிட்டால் வர முடியாதுன்னு அவர் சொல்லல. புரியுதுங்களா? அதான் நம்ம சபையில மெம்பர்ஷிப்பா எடுக்கும்போது ஒருத்தர் கேட்கறது, உங்க சில பேர் கேட்ட உங்க அப்பா அம்மா யாரும் வரல, நீ வருவியா? இயேசு என்ன இந்த சபைக்கு அழைத்திருக்காரு, நான் வருவேன் யாரு வரலானாலும். இது ஒரு குடும்பம் விஷயம் இல்ல, புரியுதுங்களா? ஒருத்தர் ஒருத்தரதான் கடவுள்கிட்ட நம்ம உறவுபடுறோம், புரியுதுங்களா? ஒருத்தர் ஒருத்தர் உடன்படிக்கை சேர்ந்திருக்கிறோம். அது குடும்பம், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கடவுளுக்கு கீழ்படியணும். மனைவிகளை நேசிக்கத்தான் செய்யணும், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கடவுளுக்கு கீழ்படியணும். கடவுளுடைய கட்டளை வேத வசனத்தின்படி நடக்கணும். அதுக்கு விரோதமா யாராவது வந்தாங்க, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கோபம் வருதோ சண்டை வருதோ வீட்டுல, கிறிஸ்து பைபிள் சொல்றத நம்ம கேட்கணும். இல்லைன்னா பெரிய சாபம் வர்றதை நம்ம பார்க்கறோம் பாருங்களேன். ஜெப்போரா அந்த மாதிரி செய்யறோ, நம்ம பாருங்களேன் அது என்ன நடக்குதுன்னா, அவர் அந்த 24வது வசனம் படிங்க, அவனை கொல்ல பார்த்தாரு. ஏன் கடவுள்னால கொல்ல முடியலையா? ட்ரை பண்ணிட்டு இருந்தாரா மோசே கிட்ட, கொல்ல முடியலையா? என்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம்? சில பேர் சொல்றாங்க அவனுக்கு ஒரு பெரிய வியாதியை கொண்டு வந்தார், சாகுற மாதிரி ஒரு வியாதியை கொடுத்து விட்டாருன்றாங்க, செத்து போனோம் ஒரு வியாதியை கொடுத்து விட்டாரு. அது இருக்கலாம் ஒருவேளை. நான் என்ன நினைக்கிறேன் மோஸ்ட்லினா, அது கொல்ல பார்த்தார்னா யாக்கோபு கிட்ட வந்து போராடினார், உங்களுக்கு தெரியுங்களா, மனித ரூபத்தில் வந்து போராடினார். அதே மாதிரி வந்து மோசேவ ஒரு சுவர்ல ஏத்தி அவன் கழுத்தை பிடிச்சி ஒரு பட்டையம் வச்சிருக்கலாம், ஒரே அடி அடிக்கணும் இன்னும் அவ்வளவுதான், அப்படி கொல்ல பார்த்திருப்பார். ஒரே அடி அடிக்கணும், ஒரு அவரு அந்த சடன்னா மோசே அந்த உயிர் துடிப்புல துடிக்கிறான், அந்த நேரத்துல உயிர் போக போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மரண பிடின்றது, மரண பிடியில மாட்டிக்கிட்டான். அது ஒரே அவர் கொல்லணும்னா கொண்டுட்டு போயிருக்கலாம், ஆனா கடைசி சான்ஸ், இன்னும் கொஞ்ச நேரம் உனக்கு இருக்குது, ஒரு பொறுமை, தெய்வீக பொறுமையோடு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், எனக்கு கீழ்படிவியான, அவர்னால கொன்னா கொல்ல முடியாதா? ஒரு லாஸ்ட் ப்ளோ, லாஸ்ட் சான்ஸ் மாதிரி மோசே கொடுக்கிறாரு. அது கொடுக்கும் போது ஒருவேளை நமக்கு அங்க போடல, மோசேக்கு தெரியாதா என்ன தப்பு எதனால வருதுன்னு? மனசாட்சிக்கு நமக்கு தெரியாது நம்ம செய்யற தப்புங்க. நம்ம கடவுளுக்கு கீழ்படியாம இருக்கும் போது மனசாட்சி சொல்லும், இது செஞ்சுகிட்டு இருக்க செஞ்சுகிட்டு இருக்க செஞ்சுகிட்டு இருக்க நியாய தீர்ப்பு உனக்கு வரப்போது 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 மனசாட்சி சொல்லும். ஆனா நம்மள கட்டாயமா செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாதான் அது கீழ்படியும் நம்ம, இல்லைங்களா? அவர் கெதியே இல்ல, ஜட்மெண்ட் வந்துச்சு தள்ளுனாதான் கீழ்படியும். அந்த மாதிரி தான் அவனுக்கு வந்துடுது, கழுத்து மரண பிடியில இருக்கிறான். அப்பதான் கத்தியிருக்கான் ஒரு வேலை, ஜெப்போரா கிட்ட பார்த்தாங்க போடல, அவனு விருத்த சேதனம் பண்ணு விருத்த சேதனம் பண்ணுன்னு கத்தியிருப்பான். ஆனா அவங்க வைஃபுக்கு பிடிக்குமாது, பிடிக்காம அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா ஒரு கல்லை எடுத்து கோபமா பண்ணி என்ன பண்ணுது, அதை பண்ணிட்டு தூக்கி போடுது, கோபத்துல தூக்கி போட்டு அவனை பிடிச்சி திட்டுது. என்ன திட்டு தெரியுங்களா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பேட் வார்டுல பிளட்டி ஹஸ்பண்ட்னுவாங்க, யுவர் அ பிளட்டி ஹஸ்பண்ட், அப்படின்னா ரத்தம் சிந்துற ஒரு புருஷன்டா நீ, அப்படின்ற மாதிரி மோசையை பார்த்து திட்டுது, தூக்கி அதை தூக்கி போட்டு இது செய்யக்கூடாது, தனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை புருஷன் உயிர் காப்பாத்துறதுக்காக அதை வெட்டி அவன் காலில் தூக்கி போட்டு நீ ஒரு ரத்த மிராண்டி ரத்த காட்டேரி மாதிரி சிந்த வச்சுட்டடா அப்படின்னு அவன் ஹஸ்பண்டை பிடிச்சி திட்டுது. அதான் பாக்குறோம், புருஷன் பிடிச்சி திட்டுறதுல குடிகாரன் புருஷன் சோம்பேறி புருஷன்ற மாதிரி திட்டுது பிடிச்சி, பிளடி ஹஸ்பண்ட், அது அழகா தமிழ்ல போட்டிருக்கு. நமக்கு என்ன ரத்த சம்பந்தமான புருஷன், நம்ம ரொம்ப நாள் ரொம்ப பாசமா கொஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது தூக்கி எரியுதுன்னு போட்டிருக்கா, படிங்க அந்த வசனம். எரிந்து திட்டுதான் பிடிச்ச, நீ உனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் சொல்லிட்டு அது வந்து திட்டினது வந்து மோசேவுடைய மோசேவுடைய இது மோசே மாத்திரம் திட்டல, கடவுளுடைய கற்பனையே அது திட்டுச்சு. ஜெப்போரா பண்ற வேலையை பாக்குறோம், ஏன்னா அதுக்கு பிடிக்கல, ஷி டசன்ட் லைக் அது பிடிக்காததுனால என்ன ஆச்சு தெரியுங்களா? மோசே அதோடு, அது நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க, அங்க இருந்தே அந்த அம்மாவை மூட்டை கட்டி திருப்பி ஜெத்ரோ கிட்டே அனுப்பிச்சிட்டாரு. தெரியுமா ஜெத்ரோ கிட்டே? ஏன்னா இந்த அம்மா வச்சுக்கிட்டு அவர் ஊழியம் செய்ய முடியுமா அவ்வளவு பெரிய காரியத்தை? இல்ல, அவருக்கு அந்த அழைப்பின் நல்லா குடும்பத்தோடு ஒரு ட்ரிப்பா போயிட்டு வரலாம் ஈஜிப்டுக்குன்னு கிளம்பினார் அவரு. ஆனா அவருக்கு இந்த அழைப்பினுடைய மகத்துவம் எவ்வளவு சீரியஸ்னஸ், கடவுள் எவ்வளவு சீரியஸா இருக்காரு அந்த அழைப்புல தெரிஞ்சு மூட்டை கட்டி திருப்பி அனுப்பிச்சிட்டார். 18வது அதிகாரத்துல தான் பாக்குறோம் என்னன்னா ஜெத்ரோ திருப்பி கூட்டு வர்றாரு. இதுக்கப்புறம் சிப்போராவை பத்தி பேச்சே இல்ல. 18 அதிகாரங்க சிப்போராவை பத்தி பேச்சே இல்ல. ஏன் அப்போ அனுப்பிச்சு விட்டார்? 18வது அதிகாரத்துல என்ன பாக்குறோம்? அவர் மாமனார் கூட்டு வந்து சமாதானப்படுத்திப்பட்டு விடுறாரு. அதுதான் அங்க நடக்கிற ஒரு காட்சியை நம்ம பாக்குறோம். இது எவ்வளவு சீரியஸ், யோசிச்சு பாருங்களேன். கடவுளுக்கு கீழ்படுகிறது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் தாங்க கத்துக்கிறோம் இந்த பாடத்துல. இன்னொரு 5-10 நிமிஷம் நான் முடிச்சிருவேன். கடவுளுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயங்க. கடவுள் வந்து நம்ம இருதயத்தை அவருக்கு முழுமையா ஒப்பு கொடுக்காம அவருடைய ஊழியம் செய்யறத அவர் விரும்புறது இல்லைன்னு பாக்குறோம். நம்ம வாழ்க்கையிலேயே கீழ்படிதலோ பாவமோ இருந்துகிட்டு நம்ம அவருடைய சீசருங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது கவனிக்காம விடுறதில்ல. அவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல. இது நமக்கு எவ்வளவு பயம், எனக்கு ரொம்ப பயம் கொடுக்குதுங்க. அதனாலதான் திருப்பி திருப்பி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன, இப்ப நடக்க போது லீடர்ஷிப் உதவிக்காரர் அவங்களெல்லாம் பத்தி நம்ம ஜெபம் பண்ணுங்கன்றோம். ஏன்னா அப்படிப்பட்ட தகுதியோ அப்படிப்பட்ட பரிசுத்தமோ தகுதியோ நமக்கு மத்தியில் யாருக்கும் இல்லைன்னா நம்ம அதை செய்ய போகக்கூடாது. புரியுதுங்களா? அதை போய் நம்ம செஞ்சுட்டு போய் நம்ம நியாயத்து நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அதுல நம்ம எல்லாரும் தண்டிக்கப்படுவோம். அதுல யாரும் தகுதி இல்லாத ஒருத்தர் போய் போதகர் ஆக்கிட்டோம், தகுதி இல்லாத போய் செஞ்சிட்டோம், நம்ம எல்லாருக்கும் தண்டனை இருக்கு அதுல. புரியுதுங்களா? அதனாலதான் ஜெபம் பண்ணோன்றது. அவருடைய ஊழியத்தை செய்யும் போது என்னமா தண்டனை வருது பாருங்களேன். கடவுள் வந்து கடவுளுக்கு கீழ்படுகிறது ரொம்ப முக்கியம். கீழ்படியாமையே அவர் தண்டிக்காம விடுறதில்ல. சின்ன பிள்ளைங்க தெரிஞ்சுக்காங்க, பெரியவங்களும் தெரிஞ்சுக்காங்க. பனிஷஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். அவருடைய பிள்ளைங்களா இருந்தாலும் விடுறதில்ல. அவர் சவுலன்னு ஒரு மனுஷன் இருந்தான், கதையை சொல்லி முடிக்கலாம். சவுலன்னு ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு போய் என்ன சொன்னாருன்னா போய் சாமியல் மூலமா போய் அந்த அமெல்கேதியரை அவங்களை எல்லாம் அழிச்சிட்டு வாங்க. இவன் போய் போனான், 95% கீழ்படிஞ்சான். அவனுக்கு அங்க கொஞ்சம் ஆடுங்கெல்லாம் கொளுத்து இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து ஒரு ஷீக்கு கீக்கு பண்ணி சாப்பிட்டோன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் சொல்லி எடுத்துட்டு வந்துட்டான். எடுத்துட்டு வந்து சாமியல் வந்து கேக்குறாரு, நீ கீழ்படிஞ்சியா கடவுளுக்குன்னா? கீழ்படிஞ்சிட்டேனே 95% கீழ்படிஞ்சிட்டேனே அப்படின்னா, நான் கேக்குற ஆட்டு சத்தம் என்னன்னு கேக்குறாரு. ஓ அதுவா, ஆண்டவருக்கு பலி கொடுக்கலான்னு நான் எடுத்துட்டு வந்தேன். என்ன பெரிய பரிசுத்தர் இவர், ஆண்டவருக்கு பலி கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். என்னாச்சு தெரியுங்களா? ஒரே ஒரு கீழ்படியாமை தான். என்னாச்சு தெரியுங்களா? பரிசுத்தாவி அவனை விட்டு விலகி போயிட்டார். புதிய ஏற்பாடுல பரிசுத்தாவி வெளியே போக மாட்டார் தான், புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள வந்தா இருப்பார். ஆனா அவருடைய பவர் நம்ம வாழ்க்கையில் இல்லாம இருக்கலாம். கீழ்படியாம பாவத்துல தொடர்ந்து ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு வந்தோம்னா அவருடைய கனியோ அவருடைய பவரோ அவருடைய ஆசீர்வாதமே நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். ஒரு எங்கேயோ ஒரு மூளையில குடியிருக்கிற மாதிரி பரிசுத்தாவி நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். கீழ்படியாமை பயங்கரம், கடவுளை ரொம்ப துக்கப்படுத்துது. அது கடவுள் ரொம்ப சீரியஸா பாக்குறாரு, பரிசுத்தாவி அது துக்கப்படுத்துது. அதுதான் நம்ம இந்த பாடத்துல கத்துக்கிறோம். புரியுதுங்களா? எந்த நிலைமைக்கு போயிட்டான் தெரியுங்களா சாலு? கடைசியில போய் ஜபம் பண்ணலான்னு போறான். கடவுள் அவன் ஜபத்தையே கேட்க மாட்டேன்றாரு. பரிசுத்தாவிய துக்கப்படுத்தி ஒரு 10 நிமிஷம் கூட ஜபிக்க முடியாத மாதிரி உங்கள சில பேர் நீங்க ஆயிருக்கலாம். ஜபிக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன் ஹோலி ஸ்பிரிட் துக்கப்படுத்துறது? துக்கப்படுத்தாம ஜபமே பண்ண முடிய மாட்டேங்குது. 10 நிமிஷம் கூட பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன் ஹோலி ஸ்பிரிட் துக்கப்படுத்துறது? பண்ணி என்ன ஆயிட்டான் தெரியுங்களா? கடைசியில போய் கடவுள் கிட்ட தான் ஜபம் பண்ண முடியல, செத்தவங்க கிட்ட போய் பேயங்கிட்ட போய் பேசுறதுக்கு போனான். அந்த மாதிரி நம்மளும் ஆயிரலாம். பரிசுத்தாவி துக்கப்படுத்தி கடவுளுடைய வசனம் புரியாம கடவுளுடைய வழி இல்லாம நம்ம சபையிலிருந்தும் போயிருக்கிறாங்க. போய் பிசாசுங்க ஆராதிக்கிற பிசாசுங்க கிரியை செய்யற சபையில போய் சேர்ந்துடலாம். அங்கதான் நமக்கு செட் ஆகும். ஏன்னா அங்கதான் செத்தவங்கிட்ட எல்லாம் பேசலாம், பேயங்கிட்ட எல்லாம் பேசலாம். அந்த மாதிரி ஆயிரலாம். ஆவிக்குரிய ஜீவத்துல எவ்வளவு கீழே போயிட்டான் சவுலன்னு நம்ம பாக்குறோம். நம்மளும் அப்படி போயிடலாங்க கீழ்படியாமே. அது ஒரு பெரிய எச்சரிக்கையா நம்ம படிச்சுக்குவோம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது. எங்க ஸ்டார்ட் ஆகுது? தேவனுடைய வீட்டில் தொடங்குது. அதுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுது அவருடைய பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார். யோவான் நமக்கு சொல்லுது பாவத்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் இருக்கிறது, அதை செய்யறவங்கள கடவுள் அழிச்சு அழிப்பார். விசுவாசிகளை அழிச்சிருக்கார். உங்களில் அநேகர் நம்மை நாமே நியாயம் தீர்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும், உங்களில் கர்த்தருடைய அப்பத்தில் நீங்க சரியான விதத்தில் கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை இல்லாம பங்கு பெறுந்தா உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறீர்கள், அநேகர் மரித்தும் இருக்கிறீர்கள். ஏன் அதெல்லாம் புதிய ஏற்பாடுல தானே போட்டிருக்கு? இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். நம்ம வாழ்க்கையிலே வரலாம். நம்ம இந்த வாரம் கம்யூனியன் எடுக்க போறோம். இந்த பாடத்துல நம்ம என்ன கத்துக்கணும் தெரியுங்களா? நம்மள நம்ம வாழ்க்கையை நல்லா சோதிச்சு பார்க்கணும், எக்ஸாமின், தன்னைத்தானே சோதித்தறிந்து இதுல பங்கு பெறணும். என் வாழ்க்கையில் எங்கேயாவது கீழ்ப்படிதல் இருக்கா? எதுலையாவது கீழ்ப்படியாம போயிருக்கிறேன்னா? ஜட்ஜ்மெண்ட் கீழ்படியாமை அகட்டி பாவத்தை அகட்டினாத்தான் நம்ம மேல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் வெளியே போகும். இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட்லயே வாழும். அதை பார்த்துக்குவோம். நம்ம வாழ்க்கையை நம்ம சோதித்து பார்த்து ஏதாவது கீழ்ப்படியாமல் இருக்கியா நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்து போடணும். ஜெபம் செய்வோம்.